நேயர்களே, நகர்ப்புற தோட்டக்கலை அப்படிங்கிற இந்த நம்ம நிகழ்ச்சிகளில் அழகு தோட்டக்கலை பற்றி பேசுகிறதுக்காக இன்னும் இருக்காங்க. இவங்க வந்து இந்த அழகு தோட்டக்கலையை பற்றி நமக்கு நிறைய விவரங்கள் சொல்ல போகிறாங்க. வாங்க, அவங்கள சந்திப்போம். வணக்கம் சார்.
வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இருக்கிற இந்த பிஸியான ஒரு வாழ்க்கையில் வந்து நகர்ப்புறத்தில் வந்து ஒரு அழகான தோட்டம் அமைக்கிறத பற்றி, இல்லை தோட்டத்தில் நம்ம ஒரு சின்ன வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு நாலு தொட்டி செடி, ஒரு ரோஜாப்பூ அப்படின்னு ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து எப்போவுமே டென்ஷனாக இருக்கிறோம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். வீட்டில் போய் டிவி போட்டால் டிவிலையும் அதே டென்ஷன் தான், பல நாடகங்கள் அது இதுன்னு இருக்கும்போது இயற்கை சூழ்நிலையில் நம்மளை எப்படி வச்சுக்கிறது, அது நம்மளால் முடியுமா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரே ஒரு இது வந்து தோட்டம் தான். தோட்டத்தில் நம்ம மனசார உட்காந்தோம்னா, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கே தெரியும் ஒவ்வொருத்தருக்கும், ஒரு தோட்டத்தில் போய் உட்காந்தோம்னா அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு இட வசதியிலையும் அமைப்புலையும் நம்மளால் தோட்டத்தில் இருக்க முடியுமா, தோட்டம் அமைக்க முடியுமா, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி, தோட்டத்தினுடைய முக்கியத்துவம், எப்படி தோட்டம் அமைக்கலாம், சின்ன இடங்களில் என்ன மாதிரி வகையான தோட்டங்கள், ஒரு பெரிய இடத்துல என்னென்ன வகையான தோட்டங்கள், இதில் வரப்போகிற தொழில் மற்றும் இது சம்மந்தமான விஷயங்களை எங்கெங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களோட நான் நேரடியாக உங்களுக்கு பேச வந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து அழகு தோட்டக்கலை அப்படிங்கிற ஒரு தலைப்பு.
சார், இந்த அழகு தோட்டக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பசுமையான செடிகளையும் சரி, அதில் பூக்கக்கூடிய வண்ணமயமான மலர்களையும் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அந்த சூழ்நிலையே வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும். இப்போது மனதுக்கு இதம் அப்படிங்கிறத விட இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுல கூட இந்த அழகு தோட்டங்கள் ரொம்ப உதவி செய்யுது இல்லைங்களா?
இன்றைக்கி நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், இல்லைன்னா பைக்கில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு போகிறோம் அப்படின்னா சாயங்காலம் வரும்போது அந்த ஒயிட் ஷர்ட் கலரில் இருக்குமான்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏகப்பட்ட தூசு அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு நாலு நாள் அந்த வெள்ளைச்சட்டை நீங்கள் நாலு தடவை போட்டிங்கன்னா எல்லாம் வந்து பழுப்பு நிறமாக மாறி போயிடும். காரணம் என்ன? ஏகப்பட்ட வண்டிகள், ஸ்கூட்டர், பைக், கார் அப்படின்னு புகை. அது போக உங்களுக்கு பெரிய பெரிய இந்த ரோடுகள் அமைப்பு, இப்போதைக்கு வேணால் நம்மளோட கட்டமைப்பு வசதிகள், ரோடு கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் பெரிய லெவலில் இருக்கலாம். ரெண்டு மணி நேரத்தில் போகிறதெல்லாம் ஒரு மணி நேரத்தில் போகிற மாதிரி நம்ம போய்க்கலாம், தப்பு இல்லை. பெரிய பெரிய என்ஏஹெச் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதையெல்லாம் எதை அழிச்சு பண்ணாங்க? நீங்கள் நல்லா யோசிக்கணும். இன்றைக்கி உத்தரகாந்த் இடங்களில் வந்து இவ்வளோ தூரம் வெள்ளப்பெருக்குக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் முன்னேற அழகான இடங்களை உருவாக்க இயற்கையான நிலப்பரப்பை வந்து அழிச்சிட்டாங்க. இதே மாதிரி இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிலச்சரிவு. இன்றைக்கி ஒரு மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா நம்ம இடங்களில் எல்லா இடங்களையும் தண்ணி தேங்கி நின்றுடும். எங்கே எது எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு காரணம் இயற்கையாகவே இந்த தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கான உள்ள சூழ்நிலையை எல்லாத்தையும் அழித்து, மலைகள், சின்ன குன்றுகள், மரங்கள் எல்லாத்தையும் அழித்து ரோடாக்கி வீடாக்கி இன்றைக்கி மனுஷன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அவனை அமைச்சிக்கும் போது இந்த தண்ணியெல்லாம் எங்கே போகும், வீடெல்லாம் அழித்து அதெல்லாம் பண்ண தான் செய்யும். அதே மாதிரி சுற்றுப்புற மாசு, வண்டிகள், நம்ம உபயோகிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து உருவாகி வெளியாகிற இந்த கார்பன் சம்மந்தமான வாயுக்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற ஓசோன் லேயர் அப்படிங்கிறது O3 அப்படிங்கிற வந்து ஒரு லேயர். அதில் ஆக்சிஜன் மூணு கூறுகளாக வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் கூறுகள் உள்ள O2. ஆனால் இங்கேருந்து வெளியாகிற இந்த நச்சு வாயுக்கள்னு சொல்லப்படுகிற நைட்ரக்ஸ் அமிலம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நேராக வானத்தில் போய் அந்த ஓ அப்படிங்கிற அந்த ஆக்சிஜன் கூறில் ஏதோ ஒரு கூறில் சேர்ந்துடும். அப்படி சேரும் போது ஓசோன் படலத்தில் அந்த மூணு ஆக்சிஜன் சேர்ந்து ஓசோன் படலமாக நம்மளுக்கு சூரிய வெப்பத்தை ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வசதியை வந்து கிழித்து ஓ வந்து தனியாகவே இந்த நைட்ரஸ் கூடையோ இல்லை கார்பன் கூடையோ சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடோ நைட்ரஸ் ஆக்சைடையோ மாறுறனால நம்மளுக்கு ஓசோன் படலம் ஓட்டை விழுந்து ஓசோன் உருவாக்குவதற்கான காரணங்களை வந்து தடுத்துருது. இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அதிக புவி வெப்பம். இந்த புவி வெப்பத்தில் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பனி உருக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி உள்ள பெரிய வெள்ளப்பெருக்குக்கெல்லாம் நம்மளால் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளால் வெளியே போயிட்டு வர முடியறதில்ல மழை நேரங்களில் கூட. ஏன்னா அவ்வளோ வெயில் வந்துடுது இப்போ நிறைய இடங்களில். இதுக்கு முக்கிய காரணம் அனைத்து மரங்களையும் நம்ம அடித்தனால தான். ஆனால் இன்றைக்கும் சிங்கப்பூர் போனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதப்பா, இப்படி இருக்கணும்ப்பா, சிங்கப்பூர் மாதிரியும் சொல்கிறோம். அங்கே இயற்கை நிறைந்த அழகான ஒரு நகர கட்டமைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இன்றைக்கி இவ்வளோ தொழில் முனைவோர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு இயற்கையை நம்பி விவசாயத்தை நம்பி இருக்கிற நம்ம போன்ற நாடுகள் வந்து இந்த சுற்றுப்புற சூழலை மறுபடியும் ஒரு பசுமையாக உருவாக்குவதற்கு அழகான தோட்டங்களை, அழகான மரங்களை ரோடுகளில், இல்லைன்னா நம்ம அங்கங்கே தங்கி நம்ம தங்கியிருக்கிற வீடு பக்கத்தில் அங்கங்கே இந்த மாதிரி மரம் நடுதல் இந்த மாதிரி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஓசோன் படலத்தை ஓட்டைப்படுவதை வந்து நிறுத்தலாம். அதே மாதிரி காற்றில் உள்ள நச்சு வாயுக்களை இந்த மரங்கள் அழகாக உறிஞ்சி நம்மளுக்கு பயன் தரக்கூடிய ஆக்சிஜனை தரும். அதனால் இன்றைக்கி ஒரு மேம்பட்ட சுற்றுச்சூழலை நல்ல வாழ்க்கையை நம்ம பெறணும்னா இந்த மரங்கள் நடுவது மூலம் அல்லது தோட்டம் அமைப்பதன் முக்கியம் மிகவும் இன்றியமையாதது.
ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். அதாவது இந்த சுற்றுப்புற சூழல் வந்து எப்படி மாசுபட்டிருக்கு அதை தடுக்கிறதுல இந்த மரங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னீங்க. மரங்கள் மட்டும் இல்லாமல் அதாவது இந்த அழகு தோட்டம்னு சொல்லக்கூடிய அந்த தோட்டத்தில் நம்ம வளர்க்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே நம்முடைய சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு நல்ல உதவி செய்யுது. இந்த அழகு தோட்டங்கள் அமைக்கிறது அப்படின்னு முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது வகைகள் இருக்குங்களாங்க சார்?
நிச்சயமாக பல வகைகள் உண்டு. ஆதிகாலம் தொடங்கி பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் வந்து காடுகளில் வேட்டையாடி அந்த ஒரு இயற்கை நிறைந்த சூழலில் மட்டுமே வாழ்ந்த ஒரு மக்கள் நாம். ஆனால் அப்புறம் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படையெடுப்புலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்து அழிய ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக பார்க்க போனால் பல படையெடுப்புகளில் நம்மளுக்கு வந்து முக்கியமானது வந்து முகலாய படையெடுப்பு. முகலாய படையெடுப்பு வரும்போது அவங்க வந்து ஒவ்வொரு இடங்களில் அவங்களோட ஏரியாவெல்லாம் பெரிய ஒரு பெருசாக விரிவுபடுத்தும் போது அவங்க ஒவ்வொரு விஷயங்களும் அழித்து அவங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அப்படி சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் போது அவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு நகர்ப்புற கட்டமைப்பை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி தாஜ்மஹால் போனீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு தோட்டம் வந்து ஒரு முகலாய தோட்டமாக நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை முறையை அமைச்சிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த லான் கிராஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற பெரிய தோட்டங்கள், இன்றைக்கி ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிற மிகப்பெரிய அந்த லான் புல்வெளி வந்து ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு வகைகளை வந்து ஒவ்வொருத்தர் உள்புகுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போது நீங்கள் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி ஒரு பெரிய வல்லரசாக போட்டி போட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து தொழில் முனைவோர்கள் உள்ளே வர்றாங்க. அப்போது உள்ளே வரும்போது ஒரு நாட்டுக்கு அவன் உள்ளே வரும்போதே அதற்கு ஏற்ற சூழ்நிலையை இங்கே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே நச்சு புகையும் மரங்களும் இல்லாமல் இருந்தால் யாராச்சும் வந்து முதலீடு செய்ய இங்கே வருவாங்களா? நிச்சயமாக வரமாட்டாங்க. அப்போது அதற்கு தேவையான விஷயங்களை நமது அரசு வந்து கொடுக்க தயாராக உள்ளது. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 33% க்ரீனரி அதாவது பசுமை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து அரசாங்கமே ஒரு சட்டத்தை வந்து சொல்லுது. அதனால் அவங்க வந்து இப்போ நம்ம வந்து ஒரு திடீர்னு இங்கேருந்து கேரளா போகிறோம், ஒரு 5 நாள் நம்ம அங்கே தங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இட்லியும் தோசையும் மறந்து புட்டும் அதுவும் சாப்பிட்லாம். முதல்ல 1-2 நாள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 3வது நாள் நம்ம தன்னாலே வந்து நம்ம விட நம்மளோட இட்லி தோசையை தேட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்நிய முதலீட்டை செஞ்சு வர்ற மற்ற நாட்டு மக்கள் இங்கே வந்து தங்கும்போது 1-2 நாள் இந்தியாவில் அவங்க நம்ம சூழ்நிலையில் தங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இங்கிலாந்துலேருந்து வந்தாலோ இல்லைன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாலோ அதுக்கேற்ற சூழ்நிலையை இங்கே அவங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனுடைய வெளிப்படையான ஒரு தாக்கம் தான் இந்த கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையை வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா நகர்ப்புறங்களில். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் முகலாய காலகட்டங்களில் ஒரு விதமான தோட்டமைப்புகள், ஆங்கிலேயர் காலகட்டங்களில் ஒரு விதமான தோட்டமைப்புகள், இப்போ சமீப காலங்களில் இந்த கார்ப்பரேட் ஏரான்னு சொல்லப்படுகிற இந்த காலகட்டங்களில் ஒரு விதமான தோட்டமைப்புகள் என்று மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எந்த கேபிள் சேனல் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், காஞ்சிபுரமும் சென்னையும் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாங்கிறத வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் தான் தெரிஞ்சுக்கலாமே தவிர உண்மையான அது நடைமுறை வாழ்க்கையில் அது சத்தியமாக கிடையாது. அப்படி அழகான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கவர்றவங்க அவங்களோட இடத்துக்கு முக்கியமான அணிகலனாக வைக்கிறது வந்து இந்த தோட்டத்தை தான். ஒரு உள்ளே போனோடனே ஒரு இடம் பிடிச்சி வாங்கணும் அப்படின்னா அழகான தோட்டங்கள். அதே மாதிரி இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே ஒரு மாணவன் சேரணுன்னா அங்கே இருக்கிற படிப்பை விட கட்டமைப்பு வசதி நல்லா இருக்குதா, அங்கே உள்ள யூனிவர்சிட்டிக்குள்ளே இல்லைனா காலேஜுக்குள்ளே போனவனையே அழகாக வச்சுருக்கிறாங்களா, பராமரிக்கிறாங்களா, அந்த ஒரு ஈர்ப்பே வந்து ஒரு மாணவனை அங்கே சேர்க்கும்படி செய்கிறது. அதற்காக பலவிதமான கல்லூரிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது 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 வகையான தோட்ட அமைப்புகள் வந்து பெரிய லெவலில் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், இப்போல்லாம் ஸ்கூலில் ஒரு பையனை சேர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். 100,000 ரூபாய் இருந்தால் தான் எல்லாருமே முதல் ரேங்க் வாங்கணும்னு ஆசைப்படுறப்ப, எல்லாருமே படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறப்போ, தரம் வாய்ந்த பள்ளிகளில் கொண்டு தங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த ஸ்கூலும் அந்த பள்ளியும் அதுக்குள்ளே கட்டமைப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவங்களும் புதுப்பிதமான தோட்ட அமைப்புகளை வந்து உருவாக்குறாங்க. இது தவிர தொழிற்சாலைகள் மற்றும் நம்ம சாலைகளில் பார்த்திங்கன்னா அங்கங்கே இப்போது அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் நின்று ரோடு டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துகிறாங்கன்னா இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன அழகான ஒரு தோட்டம் போய் ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் போது நம்ம அந்த 90 வினாடிகள் இல்லைன்னா 120 வினாடிகள் நம்ம நிற்கும் போது நம்ம அந்த மனசை வந்து ஒரு மென்மைப்படுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகான சின்ன சின்ன தோட்ட அமைப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி விமான நிலையங்களிலிருந்து இல்லைனா ரயில் நிலையங்களிலிருந்து வீட்டுக்கு வரும்போதோ இல்லைனா தொழில் முனைவோர் வந்து வேறு வேறு இடத்துங்களுக்கு வரும்போதோ, இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தோ இல்லைனா ஹைதராபாத்தில் இருந்தோ இல்லை முக்கியமான கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு முழுவதுமாக பசுமையாக செய்யப்பட்டு இருக்கிற பல தோட்டங்களை விமான நிலையத்தில் இருந்து அவங்களோட நகர் வர வைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் ஏரியாவில் அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் யார் உள்ளே வந்தாலும் ஒரு பசுமையான ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு கிடைக்கப்படுது. இப்போ சமீப காலத்தில் இந்த 10 வருடங்களில் இந்தியாவின் பங்கு இந்த பல வகையான தோட்டங்களில் வந்து மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இது தவிர அனைவருக்கும் மனதில் இருக்கிற ஒரு விஷயம் வீட்டு தோட்டம். சார், வெளியே எத்தனை தோட்டம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம், எங்கள் வீட்டில் நான் ஒரு சின்ன தோட்டம் வைக்க முடியுமா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், என் வீட்டில் இடம் கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு நான் என்ன வகையான தோட்டங்களை வைக்கணும், இந்த மாதிரி தோட்ட வகைகள் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ப, மக்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப பல வகைகளாக நம்ம பார்க்குறோம்.
நல்லா அழகாக சொன்னீங்க சார். அந்த ஆரம்ப காலத்தில் வந்து தாஜ்மஹாலை சுற்றி அமைக்கப்பட்ட அந்த முகலாய தோட்டத்திலிருந்து இன்றைக்கி சாலை விரிவாக்கத்தில் அவங்க அமைச்சிக்கிட்டு வர சாலையை ஒட்டிய தோட்டங்கள், சின்ன தோட்டங்கள், இதை தவிர கல்லூரிகள், கார்ப்பரேட் கம்பெனிகள்னு சொல்லப்படுற அங்கே வைக்கிற தோட்டங்கள், அதோடு கூடவே நம்ம வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய சிறிய இடங்களை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய தோட்டங்கள், இதெல்லாம் இப்படி நிறைய வகைகள் சொன்னீங்க. இந்த மாதிரி தோட்டங்கள் அமைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி வழிமுறைகள் பின்பற்றுகிற என்ன மாதிரி வழிமுறைகள் பின்பற்றப்படுதுங்க சார்?
அதாவது நான் முன்னால் சொன்ன மாதிரி இடத்திற்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப, மக்களுக்கு ஏற்ப தோட்ட வகைகளை கொடுப்பது ஒரு மிகப்பெரிய வேலைங்க. இப்போ நிறைய பேர் வந்து இதை ஒரு பெரிய தொழிலாக எடுத்து பண்ணும்போது ரெண்டு வகையான ஒரு அமைப்பு நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒன்று வந்து பிஸ்னஸ் மோட் லேண்ட்ஸ்கேப்பிங், இல்லைன்னா பட்ஜெட் மோட் லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படிங்கிறாங்க. லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நில எழிலூட்டுதல், அதாவது ஒரு வெறுமனை இருக்கிற ஒரு நிலத்தை அழகாக நம்ம தோட்டம் அமைத்து அதனுடைய மதிப்பை கூட்டுகிறோம் இல்லையா, அதனால தான் அதுக்கு பேர் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து எங்கிட்ட வந்து இவ்வளோ பணம் இருக்குது, இந்த பணத்துக்கு ஏற்றாப்புல எனக்கு ஒரு அழகான தோட்டம் அமைச்சு கொடுங்க அப்படின்னு வந்து சிலர் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பட்ஜெட் மோட் லேண்ட்ஸ்கேப்பிங். இன்னொரு வகையான இது வந்து பிஸ்னஸ் மோட் லேண்ட்ஸ்கேப்பிங். எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தலம், இதில் வந்து நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணணும், அதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன், என்னுடைய இடம் வந்து அவ்வளோ அழகாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பிஸ்னஸ் மோட் லேண்ட்ஸ்கேப்பிங். இந்த ரெண்டு முக்கியமான இடங்களுக்கு இடையில் இந்த தருணங்களுக்கு இதில் தான் பல இந்த தோட்ட அமைப்புகள் பற்றி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்னென்ன மாதிரி வழிகூறுகள் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதில் வந்து இடம் சின்னதாக இருக்குதுங்க சார், எனக்கு நிலப்பரப்பில் இடம் இல்லை, நான் என்ன பண்ணுறது, என் வீட்டில் மொட்டை மாடியில் வச்சுக்கலாமா, இல்லைனா வெர்டிக்கல் கார்டன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போது பிரபலமாக எல்லா இடத்துலையும் பேசப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தரையில் இல்லாமல் உயரத்தில் அழகாக வெர்டிக்கல் லெவலில் உங்களுக்கு வந்து தோட்டம் அமைச்சு தர்றது, அதாவது ஜன்னல்லே அழகான தோட்டம், இல்லைனா உங்கள் வீட்டில் முன்னாடி உள்ள நிலப்பரப்பில் உள்ள சுவற்றில் அழகான தோற்றம், அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அழகான தோற்றம், இந்த மாதிரி பல வகையான வழிமுறைகள் இப்போ வந்துருச்சு. அது போக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இதற்காக பல கொள்கைகள் மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு கோடு போடணும் அப்படின்னா முதல்ல ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கணும், ஒரு புள்ளி டு புள்ளி தான் வந்து ஒரு கோடாக அமையும். அதே மாதிரி இதற்கு நான் வந்து ஒரு சின்ன இடத்துல இப்போ சமீப காலங்களில் நான் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லா நகரங்கள்லேயும் முனிசிபாலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அழகான சின்ன சின்ன தோட்டங்கள் வைக்கிறாங்க. பார்க்கும்போது முதல்ல வச்சு ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 10 செடி இருந்தாலும் ஒரு மிக பிரமாதமாக அழகாக அமைச்சிருப்பாங்க. ஆனால் அது 2 வருடம் கழித்து, 3 வருடம் கழித்து, 10 வருடம் கழித்து எந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிகிறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா, செடிக்கு செடி காம்படிஷன் அதிகமாகி இது அதோட மோதி அது இதோட மோதி அந்த அழகுத்தன்மை முற்றிலும் இழந்து போயிடுது. அதாவது ஒரு 20-க்கு 20 அடியில் ஒரே ஒரு செடி தான் வளரும் அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில் ஒரு அழகுக்காக ஆரம்ப காலகட்டங்களில் அந்த இடத்துல போய் ஒரு 30-20 செடியை வச்சிடுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த முறையே வந்து தப்பாக அமைஞ்சிருது. அதனால் எந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கொள்கை அதில் இருக்குதுங்க. பேலன்ஸ், ப்ரொப்போர்ஷன், வீடு இப்படி இருந்ததுன்னா, இடம் இப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கு என்னென்ன மாதிரி வகைகள் வைக்கணும், எவ்வளோ தூரத்தில் வைக்கணும், பெர்ஸ்பெக்டிவ் லுக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரயில் தண்டவாளம் போக போக ஒரு குறுகிற மாதிரி ஒரு அமைப்பு நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஒரு தோட்டம் வந்து போக போக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கணும், போய் போய் மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு விதி. அதே மாதிரி விஸ்டா, விஸ்டா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, இப்போது தாஜ்மஹாலுக்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னு நிறைய பேர் போயிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹாலோடைய கோட்டை வாசலில் போய் நீங்கள் நின்று உள்ளே பார்க்கும்போது வேறு எந்த தோட்ட அமைப்பும் தெரியாது, அந்த தாஜ்மஹால் கட்டிடம் மட்டும் தெரிகிற மாதிரி அழகான ஒரு ஜன்னல் வெளி பார்வை மாதிரி ஒரு பார்வை வந்து அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி காட்சிகள் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் இருந்தோ இல்லைன்னா ஹாலில் இருந்தோ இல்லைன்னா மொட்டை மாடில் இருந்தோ ஒரு ஃபவுண்டனையோ ஒரு அழகான செடியோ பார்க்குற அளவுக்கு ஜன்னல் வெளி பார்வை, அதாவது அந்த மாதிரி ஒரு விஸ்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம உருவப்படுத்தணும். அப்புறம் வந்து ப்ராஸ்பெக்ட், ஒரு நிறைய பேர் வந்து கார்டனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, நம்ம வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்த தோட்டமாக இருந்தாலும் சரி. அப்போது அந்த கேமரா வியூக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பினை நாம் தோட்டத்தில் உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி அப்போது செடியோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ தூரம் அடர்த்தி இருக்கணும், முள்ளு முள்ளாக இருக்கணுமா, எல்லாம் பார்க்குறக்கு பூவாக அழகாக பூத்துருக்கணுமா, மேடு இருக்கணும், மேட்டில் இருக்கணுமா, பள்ளத்தில் இருக்கணுமா, தண்ணியோடு கலந்து இருக்கணுமா, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொடுக்கறது வந்து ப்ராஸ்பெக்ட். அப்புறம் கடைசியாக எல்லா விஷயங்களும் நம்ம வந்து யுனைட் பண்ணுறது. ஒரு தோட்டத்தில் இப்போது நான் உதகைக்கு உங்களுக்கு வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு என்ப்பா கார்டன்லாம் பார்த்தியே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த முன்னாடி இருக்கிற புல்வெளி மட்டும் பிரமாதமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ மற்ற தோட்ட அமைப்புகள் எதுவும் உங்களை ஈர்க்கவில்லை என்று அர்த்தம். அப்போது அந்த தோட்டத்தை செஞ்சவனுடைய வேலையெல்லாம் வீணாக போயிடுது. ஒரு தோட்டம் என்பது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஒரு கூட்டுத்தொகையாக முழுவதுமாக உங்களுக்கு அழகாக தெரிய வேண்டும். அதற்கு பேர் தான் யூனிட்டி. ஸோ ஒரு தோட்டம் அமைப்பது அப்படிங்கிறது ஒரு விதிமுறைப்படி ஒரு யூனிட்டடாக இருக்கணும். சூப்பராக இருக்குது தோட்டம் அப்படி தான் சொல்லுமே தவிர, இந்த ஃபவுண்டன் மட்டும் அழகாக இருக்குது, இந்த ஒரு செடி மட்டும் அழகாக இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு இளையராஜாவோட பாட்டு மாதிரி அழகான ஒரு ரிதம் இருக்கணும். இதுதான் வந்து வழிமுறைகள். இந்த மாதிரி ஒரு தோட்ட அமைப்பை, ஒரு வீட்டில் உள்ள தோட்டமோ, இல்லை ஒரு ரோட்டில் உள்ள தோட்டமோ, இல்லை தொழிற்சாலையில் உள்ள தோட்டமோ, இல்லை கார்பரேட் செக்டரில் உள்ள தோட்டமோ அமைய பெற்றால் அது மிக மிக அழகான ஒரு தோட்டமாக அமையும்.
இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த தோட்டம் வந்து அது அதனுடைய அதில் வைக்கக்கூடிய செடிகள் வந்து பின்னாடி வளர்ந்து அது 2-3 வருடங்கள் ஆகும்போது ரொம்ப அடர்த்தியாக போயிடக்கூடாது, அதில் வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இவ்வளோ தாவரங்கள் தான் வைக்கலாம், இவ்வளோ செடிகள் தான் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து அதற்கான விதிகள் இருக்குது, அதையெல்லாம் முறையாக பின்பற்றி வச்சா தான் அந்த தோட்டம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி வைக்கும்போது எந்தெந்த தாவரங்கள் இந்த மாதிரி தோட்டங்கள் அமைக்கிறதுக்கு ஏற்ற தாவரங்கள்ங்க?
இது இந்த கேள்வி பதில்களில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவத்தோரமாக ஒரு வேப்ப மரம் இருக்குது, ஒரு அரச மரம் இருக்குது, இல்லைனா ஒரு முருங்கை மரமே இருக்குது. நான் இந்த மரம்னால எங்கள் வீட்டில் கீழே வேறு போய் பிரச்சனையை கொடுக்குது, நாளைக்கு நான் அந்த மரத்தை எடுக்கணும். ஆனால் இந்த மரத்தை வந்து நான் வந்து எடுத்து கொல்ல விரும்பலை, இதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் நான் வைக்கணும் அப்படின்ட்டு இப்போது இந்த காலகட்டங்களில் உள்ள மக்கள் பெரிதும் விரும்புகிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மரங்கள் ரொம்ப நிழல் தருது, அதோட குச்சிகள்லாம் இங்கே ஜன்னல் வழியாக உள்ளே வர்றனால பூச்சி பாம்பு எல்லாம் உள்ளே வருது, மரமே வேண்டாம் தூக்குங்க அப்படிங்கிறாங்க. இதுக்காக நம்ம மரம் நட்டோம். ஒரு காலத்தில் இந்த ஒரு மரம் வர்றதுக்கு ஒரு 20-10 வருடங்கள் ஆகிற ஒரு விஷயத்தை வந்து 10 நிமிஷத்தில் கனப்பொழுதில் நம்ம வந்து அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிராயப்படுறோம். ஆனால் இது சரியான முறையா? அப்போது நம்மளுடைய தோட்ட அமைப்புகளில், இந்த மரம் வைக்கிற அமைப்புகளில் எதுவும் தவறு இருக்குதா, இல்லைன்னா நாம் கட்டின கட்டடங்களில் தான் தவறு இருக்குதா? இதுதான் இன்றைக்கு வரைய முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். முக்கியமாக இந்த ரோடு அகலப்படுத்தும் போது வெட்டி சாய்க்கப்படுகின்ற மரங்கள், இதற்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், அடுத்த சந்ததியருக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம். எல்லா இடங்கள்லேயும் வந்து அசோகர் மரம் நட்டார் அப்படிங்கிறோம், மகிழாய காலத்தில் ஹுமாயூன் அழகாக மரம் நட்டிருக்காரு, என்ன ஒரு நேர்த்தி நடைமுறை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போது சரியான தாவர வகைகளை நம்ம தேர்ந்தெடுக்கலையா? ஒருவேளை ஃப்யூச்சரில் இன்னும் அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த ரோட்டில் என்ன மரங்கள் வரப்போகுது, அது எவ்வளோ தூரத்துக்கு வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம முக்கியமாக சில விஷயங்களை பேசணும். அடுத்தது வீட்டுக்கு தேவையான தாவரங்கள், இந்த தாவரம் வச்சா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அது அந்த மூலையில் வச்சா நல்லா இல்லை வீடு வீணாக போயிடுங்கிறாங்க, இந்த மாதிரி சில நம்பிக்கைகளுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்து ஒரு தோட்டத்தை அமைக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது ஒரு துளசி மாடம், ஒரு துளசி மாடம் இருந்தாலும் அதை எப்படி அவங்க பேண்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா தெரியும். நீங்கள் கண்ணை மூடி ஒரு கற்பனை பண்ணி ஒரு துளசி மாடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, நல்ல இடம் விட்டு நடுமுற்றத்தில் அழகாக சுற்றி வர்ற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம சின்ன நாட்கள்லேருந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம். ஆனால் ஒரு தோட்டம் அமைக்கும் போது மட்டும் எல்லாரும் இவ்வளோ செடி வேணும், அவ்வளோ செடி வேணும், என் வீட்டில் 10 செடி இருக்கணும், 20 செடி இருக்கணும்னு ஒரு போட்டி மனப்பான்மை வந்துடுது. அதற்கான இடங்கள் நம்ம கொடுப்பதில்லை. அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு முட்டையை நம்ம கொண்டு அடுக்கணும் அப்படின்னா கூட அதில் ஒரு 7 ரேக் இல்லைனா ஒரு 9 ரேக்ஸ் இருக்கிற அந்த ஒரு குழிகளில் உள்ள தட்டில் தான் வந்து நம்ம அடுக்கிறோம். ஆனால் இந்த தோட்டங்கள் அமைக்கும்போது மட்டும் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு வந்து இதற்கான சரியான ஐடியா இல்லாமல் யாராவது தோட்டக்காரங்களை வந்து நம்ம அணுகிறோம். அப்போ அணுகும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 செடி வைக்க வேண்டிய இடத்துல ஒரு 10 செடி வச்சா அவங்களுக்கு ஒரு லாபம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை அதில் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம், ரோஜா பூ பூக்கிறப்ப நான் வாங்கிட்டு வந்தேங்க சார், அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூக்க மாட்டேங்கிறது அப்படின்னு. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு இந்த மாதிரி ஒரு பட் பண்ண ஒரு ரோஜா ரகத்தை நம்ம வாங்கிட்டு வரோம், ஒரு மாதிரி பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபுல்லாக பூக்கிற செடியே வந்து ஒரு முதிர்ந்த செடி தான். நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தான், சின்ன செடியிலேருந்து பெரிய செடி. அந்த மாதிரி ஒரு சின்ன செடியை போய் பல கெமிக்கல்ஸ் அது இதுன்னு ஸ்ப்ரே பண்ணி ஈஸியாக பூக்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த பூக்கிற செடியை நீங்கள் வாங்கிட்டு போனால் அதுக்கப்புறம் அந்த செடியில் என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அவன் எல்லாத்தையும் வச்சு உங்களை ஏமாற்றிடுவான். அதனால் இந்த தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, சின்ன அழகான செடியை வாங்கி அது கூட நீங்களும் வளருங்க, அதுவும் உங்கள் கூட வளரட்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது என்னென்ன மாதிரி செடிகளை நான் வளர்க்கலாம், வீட்டு தோட்டத்திற்கு தேவையான செடிகள் என்னென்ன, முக்கியமாக வீட்டு தோட்டத்திற்குன்னு பார்க்கும்போது 2 விஷயங்கள் பண்ணும். ஒன்று வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ளே வரும்போது வீடு அழகாக தெரிகிற மாதிரி செடிகள் இருக்கணும், வீட்டையும் மறைக்கக்கூடாது. நிறையா சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா வீட்டில் ரொம்ப ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய வீடு ஃபுல்லாக வெளியே பார்க்குறப்ப ஒரு பந்தாவாக தெரியணும், ஆனால் ஃபுல்லாக பிளான்ஸும் இருக்கணும், ஆனால் அது என் வீட்டை மறைக்கக்கூடாது. இதுதான் நிறைய இன்ஜினியர்ஸே இப்போ நிறைய ஆர்கிடெக்ட்ஸே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஹைட் இல்லாத ஒரு செடியை வந்து முன்னாடி வச்சிடுறது, அப்படி தான் வீட்டு லுக் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்போது செம்பருத்தி, இட்லி பூ, இந்த மாதிரி பூ வகைகள், அப்புறம் இந்த டெக்கோமா ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு மஞ்சள் கலர் பூ, இது எல்லாமே வந்து சாமிக்கும் உகந்தது. நிறைய பேர் வந்து காலையில் வந்து ஒரு புஷ்பங்களை நீங்கள் வந்து சாமிக்கு வந்து வைக்கும் போது நல்ல புதுசாக மலர்ந்த புஷ்பங்களை வைக்கிறது தான் வந்து நல்ல இதுன்னு சொல்லிட்டு இன்னும் வீட்டில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி மலர்களை அழகாக வைக்கலாம். இதற்கு பெயரெல்லாம் குத்துச்செடி அப்படின்னு, அதாவது தரையிலிருந்து ஒரு 2 அடி to 3 அடி வளர்கிற இந்த செடிகள் பேர் குத்துச்செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெஜ் அப்படின்னு சொல்லப்படுகிற தடுப்பு செடி வேலி மாதிரி 1 அடி 1.5 அடிக்கு வைக்கிறது வந்து நம்ம வந்து வீட்டில் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி அழகாக சுற்றி வைக்கலாம் ஒரு தோட்டத்தை. இது போக புல்வெளி வைக்கிறது, புல்வெளி அமைத்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப பேணணும். முக்கியமாக ஒரு புல்தரை அமைக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தண்ணி வசதி நல்லா இருக்கணும். ஒரு 1.5 லிட்டர் தண்ணியாச்சும் நம்மளால் அந்த இடத்துல ஊற்றி இந்த புல்லை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கணும். அப்புறம் பராமரிப்பு ரொம்ப சரியாக இருக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதை அழகாக தலையில் சின்ன பசங்க முடி வெட்டுற மாதிரி அழகாக ஹேர் கட் பண்ணுற மாதிரி அதையும் அழகாக கட் பண்ணி நல்லா ஒரு அழகாக வைக்கணும்னா அதுக்கு நிறைய பிரயாசப்பட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரையாக நரிச்சு போயிடும். அதனால் தண்ணி கரெக்டாக ஊற்றினாலே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல பசுமையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூலிகை செடிகள், மூலிகை செடிகளை நான் வந்து அதை வச்சு அழகான தோட்டம் அமைக்கலாமா அப்படின்னா, வீட்டில் ஒரு ஓரத்தில் அந்த மூலிகை செடிகளுக்கான இடங்களையும் கொடுத்து நம்மளுக்கு தினமும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மூலிகை செடிகளெல்லாம் யோசிக்கலாம். அது போக வீட்டுக்கு பின்புறத்தில் கிச்சன் கார்டன் அமைப்பு, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு மொட்டை மாடியில் கிச்சன் கார்டன் அமைப்புங்கிறத அழகான ஒரு தோட்ட முறையாகவே நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதுலேயும் பூக்கிற செடிகள் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியிலேயே வந்து பயன்படுத்தலாம். இப்போது வளர்ந்த நாடுகளில் வந்து இந்த எடிபிள் லேண்ட்ஸ்கேப்பிங், அதாவது சாப்பிடக்கூடிய உணவு வகைகளே வந்து நம்ம வந்து ஒரு அழகான தோட்டம் மாதிரி வைக்கிறது. நிறைய கிராமங்களில் போனால் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அழகாக ஒரு 4-5 வாழை மரம் வச்சுருப்பாங்க. வாழை மரம் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம அந்த பழங்களை சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாழை மரம் வச்சா கல்யாணத்துக்கு மட்டும்தான் வைக்கணும், ஒரிஜினல் வாழை மரத்தை வைக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதையெல்லாம் மாற்றி அழகான ஒரு எடிபிள் லேண்ட்ஸ்கேப்பிங்கும் பண்ணலாம். இது தவிர தாவரங்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது சுவற்றிலிருந்து முக்கியமாக ஒரு 5 மீட்டர் இல்லைனா ஒரு 6 மீட்டர் பெரிய மரங்களாக இருந்ததுன்னா ஒரு 25 அடியிலேருந்து 30 அடி தள்ளி இருக்கிறது சாலத்திருந்தது. ஏன்னா வேர்கள் போய் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து இது பண்ணுன்ட்டு. அது போக பாம்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பனை மரங்கள் போன்ற அந்த வகையான மரங்கள் நிறைய இப்போ வந்துருச்சுங்க. அது எல்லாமே வந்து டாப் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செங்குத்தான அழகான ஒரு வேர் பிடிப்பு ஒரு பிடிக்கப்பட்ட அமைது, அது உங்களுக்கு வந்து பக்க வேர்கள் வந்து வராது. அந்த மாதிரி பாம்ஸ் வந்து இப்போ நிறையா வந்து வீட்டில் நட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து சுவற்றுக்கோ வீட்டுக்கோ எந்த பாதிப்பும் வராது, இலை கிளைகளில் வந்து எதுவுமே வீட்டுக்குள்ளே வந்து போகாது. அதே மாதிரி மற்றொன்று, நீங்கள் தாவரங்களை வந்து இப்போ சாலைகளில் வந்து அங்கங்கே அழகான தோட்டங்கள் அமைக்கும் போது அந்த செடியோ வளர்ந்து நாளைக்கு எதிர வர்ற ஒரு வாகனத்தை மறைச்சி அது விபத்துக்கு எதுவும் ஏற்பாடு வந்து பண்ணிடக்கூடாது. அதற்கு ஏற்றாற்போல் நம்ம வளரக்கூடிய மிக தாழ்வுடன் வளரக்கூடிய அந்த ஒரு குட்டைச்செடி போன்ற ஒரு அமைப்புகளை நம்ம எடுக்கணும். இது தவிர கலர் காம்பினேஷன், என்றைக்குமே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு கோலம் போடுறாங்க அப்படின்னா கலர் கோலப்பொடியெல்லாம் வாங்கி வச்சு பண்ணாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் மிக முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ, எப்படி அதை ரசித்து அவர்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்களோ, அதே அளவுக்கு இந்த தோட்டம் அமைப்பதில் கலர் காம்பினேஷன், அதாவது வண்ணங்களை எப்படி உள்ளே கொண்டு போகிறது. என்னோடய செவறு வெள்ளை கலரில் பெயிண்டிங்கில் இருக்குது, நான் பக்கத்தில் வந்து வெள்ளை கலர் பூவோ ப்ளூ கலர் பூவோ பூக்கிற மாதிரி செடி வச்சோம்னா, எல்லோ கலர் பூவோ வைக்கிற மாதிரி செடி வச்சோம்னா கண்டிப்பாக அது எடுபடாது. அதே நேரத்துக்குள்ள கான்ட்ராஸ்டிங் கலர் ஒரு சிகப்பு பூ மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வண்ணங்கள் வீட்டுக்கும் இதுக்கும் உள்ள வண்ணங்களுக்கு ஏற்றாப்புல சிலர் சொல்லுவாங்க, என் வீடு வந்து வயலட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கேங்க சார், எனக்கு பூக்கிற செடி எல்லாமே வயலட் கலரில் இருக்கிற மாதிரி வேணும். இந்த மாதிரி ரசித்து ரசித்து வீட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறவங்க தோட்டங்களையும் பண்ணுற அளவுக்கு உள்ள காலகட்டங்கள் உள்ள மக்களையும் இன்றைக்கி நாம் வந்து பார்க்குறோம். அது போக பெரிய இடங்களில் கார்ப்பரேட் செக்டரில் வந்து தோட்டங்கள் பண்ணுற போது நீங்கள் வந்து மிக முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வியூ தெரிகிற மாதிரி அழகான பாம்ஸ், அதுக்கப்புறம் இந்த லான் காம்போனண்ட்டை வச்சு அழகான மவுண்ட்ஸ் நல்ல மேடுகள் அந்த மாதிரி அமைத்து தண்ணி ஒரு சின்ன சலசலப்பு சத்தம் இருக்கிற மாதிரி அழகான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பியூட்டிஃபுல் பெரிய அளவில் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறாங்க. அதனால் இடத்துக்கு ஏற்றாப்புல, ஆளுங்களுக்கு ஏற்றாப்புல, சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல வந்து தாவர வகைகளை நம்ம சரிவர பயன்படுத்திக்கணும். இதற்கு எல்லாத்துக்கும் மேலாக முக்கியமான விஷயம், வெளிச்சம் அதிகமாக உள்ள இடங்களில் வளரக்கூடிய தாவரங்கள் அதை தனியாக பிரித்து எடுத்து அதற்கேற்ற பொருள் வைக்க வேண்டும். நிழலில் வளரக்கூடிய தாவரங்கள் அதற்கேற்ற போல தாவரங்களை எடுத்து அதில் வைக்க வேண்டும். நான் இதில் வந்து எனக்கு நிழலில் வெயிலில் வளராத தாவரத்துக்கும் வெயிலில் வளர்கிற தாவரத்தை கொண்டு நான் நிழலில் வச்சுட்டு அது வளரலன்னு சொல்கிறது தப்பு. அதனால் நீங்கள் சரி வர ஒரு தாவரத்தை, ஒரு அழகு தாவரத்தை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வைக்கும்போது அந்த நர்சரியிலேயோ இல்லைனா உங்ககிட்ட வர்ற கார்டனர்கிட்டயோ கேட்டு இது வெயிலில் நல்லா வருமா, இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவை, இது வேர் எவ்வளோ தூரம் போகும்ன்ட்டு நீங்கள் வந்து உரையாடி இது அந்த மாதிரி நீங்கள் பேசும்போதே ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. அதனால் அந்த தாவர வகைகளை சரிவர நீங்கள் செலக்ட் செய்வது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும்.
இந்த அழகு தோட்டங்களில் வைக்கப்படக்கூடிய அதற்கு தகுந்த செடிகள் பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க சார். இப்போ இந்த மாதிரி தோட்டங்கள் அமைக்கிறதே வந்து ஒரு தொழிலாகவே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா?
நிச்சயமாக நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் வந்து நம்ம முக்கியமாக சொல்ல போகணுன்னா நிறைய பேர் வீட்டில் தோட்டங்கள் இருக்கும், ஆனால் நம்ம காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வரும்போதோ சனி ஞாயிறு அந்த இடத்துல நம்ம போய் உட்காரும் போதோ அந்த தோட்டத்தை பராமரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. அதனால் நம்ம பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து அழகாக செஞ்ச ஒரு தோட்டம் வந்து நாளைக்கு ஒரு முட்காடாக ஆகிறது கூட ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். அப்போது இதை பேணுவதற்கு நமக்குக்கிட்ட யார் சரியான ஆளுங்க இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. இப்போ இருக்கிற தினக்கூலிக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ஆளுங்களே நம்மளுக்கு கிடைப்பதில்லை. அப்போது ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு சராசரி ஒரு ஆண் வந்து ரூபாய் 500-700 வரை அந்த தோட்டத்தை பொறுத்து ஒரு தினக்கூலியாக கேட்டு நிறைய இடத்துல பராமரிக்கிறாங்க. ஆனால் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுற அளவுக்கு யாரும் இன்னும் வந்து முன் வரலை. எனக்கு என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்கிறேன், கார்டன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு அழகான ஒரு விளம்பரங்களை கொடுத்து இந்த மாதிரி அவங்க ஒரு 4-5 செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது மூலமாக அவங்க ஒரு நல்ல பங்களா கார்டன்ஸ் ஒரு 2 கார்டன் மட்டும் எடுத்து வாரத்தில் சண்டே மட்டும் போய் அந்த வீட்டை அழகாக பராமரித்து கொடுத்தாங்கன்னா நாளைக்கு நிச்சயமாக அந்த வீட்டுக்கு வர்ற வேறு விசிட்டர்ஸ் இவ்வளோ கார்டன் அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்களே யார் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லும் போது கண்டிப்பாக அந்த சுயோதவி குழுக்கு இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடச்சி அவங்களுக்கு இன்னும் 2-3 வீடு கிடச்சி இப்படி அழகாக ஒரு சின்ன தொழிலை வந்து பெரிய லெவலில் பண்ணலாம். இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு மிக குறைவான ஆளுங்களே இருக்கிறாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு திறம் வாய்ந்த ஒரு செடிகளை பற்றி தெரிந்த விவரங்கள் தேவை. அதற்கு 1-2 பேர் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு 4-5 பேர் அவங்கக்கிட்ட இப்போ ட்ரைனிங் கொடுத்து அதை நீங்கள் அப்படி டெவலப் பண்ணலாம். அந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய தொழிலாக வந்து ஃப்யூச்சரில் கொண்டு போகலாம். அதற்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செடிகளை வாங்குவதற்கு நர்சரி, இந்த மாதிரி நர்சரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ரோடுகள்லாம் அங்கங்கன்னு வைக்கிறோம். முக்கியமாக நான் அங்கே போயிட்டு விதை வாங்கினேன் சார், ஆனால் எனக்கு விதை ஒரு பூ கூட பூக்கலை. ஊட்டி போகிறவங்க பெங்களூர் கார்டன் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கருத்து நம்மக்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, விதை ஒன்றும் முளைக்கலை பூக்கலைங்க சார், ஏமாற்றிட்டாங்க. நிச்சயமாக யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. நம்ம வந்து அந்த விதைகளை செடிகளாக ஆக்கி அதை மலர்களாக கொண்டு வர்ற அளவுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, அதற்கான விஷயமும் நம்மளுக்கு நிறைய நேரங்களில் தெரிவதில்லை. அதனால் இந்த நர்சரிகளில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜூலை மாதத்தில் ஆடி தள்ளுபடி ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே. ஆனால் இந்த மாதிரி நர்சரிகளில் யாராச்சும் ஒரு புது விதமான யுத்திகளை பயன்படுத்தி அவங்க செடியை விற்கிறாங்களா? எல்லாருமே 10 பேர் 100 பேர் நர்சரி வைக்கிறாங்க, ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி ஒரு போர்டு, ஒரே மாதிரி ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறையிலேருந்து மாறி தொழில் முனைவோர்கள் புதிதாக இனோவேட்டிவ் ஐடியாஸோடு வெளியே வரணும். பார்த்திங்கன்னா இப்போது நிறைய இடத்துல இப்போ வந்து திருமணங்களுக்கு வந்து மலர் அலங்காரங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டே போயிட்டுருக்குதுங்க. இப்போ நிறைய இடத்துல பொக்கே வைக்கிறாங்க. அந்த மாதிரி பூக்களை கொண்டு இப்போது ஆனுவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓராண்டுகளில் பூத்து முடியக்கூடிய தாவரங்கள் நிறையா இருக்குங்க. அந்த மாதிரி தாவரங்களை அழகாக பூக்கிற தாவரங்களை நம்மளே விதை வாங்கி நர்சரியில் சொல்கிறேன் நான், அதை அழகாக ஒரு சின்ன தொட்டியில் போட்டு பூக்கிற தருவாயில் ஒரு 100 தொட்டியை கொண்டு போய் ஒரு வீட்டில் அப்படி வாடகைக்கு, ஒரு தொட்டிக்கு 20 ரூபாய், ஒரு தொட்டிக்கு 30 ரூபாய் அப்படின்னு வாடகை பேசி, இல்லைனா 10 ரூபாய் அப்படின்னு பேசி ஒரு பூக்கிற அந்த ஒரு மாத காலங்களோ இல்லைனா 20 நாள் காலங்களோ அழகாக ஒரு வீட்டில் கொண்டு போய் அடுக்குனீங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு வருவாய் பெற முடியும். அதே மாதிரி இந்த ஆடி தள்ளுபடியில் எப்படி ஜவுளி கடைகளெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எங்கள் நர்சரிக்கு வந்தால் மழை நேரங்களில் மழைக்காலங்களில் உங்களுக்கு தேவையான செடிகள் எல்லாம் வழங்கப்படும். வெயில் காலத்தை போக்கக்கூடிய நேரங்களில் அதுக்கு தேவையான செடிகள், அதாவது பிளான்ஸ் ஃபார் ரெய்னி சீசன், பிளான்ஸ் ஃபார் சம்மர் சீசன், அந்த மாதிரி புதுவிதமான யுக்திகளை பயன்படுத்தி கொண்டு போகிறது. அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு, அதே மாதிரி தீபாவளிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் பேக் மாதிரி, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு இந்த ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா ஒரு காலத்தில் மிக்சர் ஆப்பிள் அது இதுன்னு வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் பந்தாவாக ஒரு ஃப்ளவர் பொக்கே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அது வந்தால் தான் மக்கள் நம்மளும் உயர்ந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய கல்யாண வீடுகள்லாம் ஒரு கல்யாணம் முடிஞ்சு தாம்பூலம் கொடுக்குறப்போ அழகாக ஒரு செடியை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எந்த நர்சரியிலேயாச்சும் ஒரு சின்ன கிஃப்ட் பேக் மாதிரி நீங்கள் செடிகளை உற்பத்தி பண்ணி கிஃப்ட் பேக் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து இனிமேல் ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறவங்களும் இந்த கிஃப்ட் பேக்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த ஒரு செடி வளரும். ஒரு 100 வீட்டில் 100 மரம் வளரும்போது சமுதாயத்தில் வந்து பசுமை தன்னால் வந்துடும். இந்த மாதிரி பலவிதமான யுக்திகள் நர்சரியில் இருக்குது. இந்த மாதிரி நர்சரிகளில் உள்ள இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தொழில் முனைவதற்கு 1000 யோசனைகள் வந்து அவங்க பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் வரலாம். அதுபோக அதை சார்ந்த பல விஷயங்கள், மண், அதுக்குள்ளே எரு, அதுக்குள்ளே உரம், இதை தயாரித்து விற்பது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த தொழில் முனைவோருக்கு அதில் வந்து இருக்குதுங்க. அதுபோக இப்போது சமீப காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா மாடல் கார்டன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பில்டிங் ஒரு வருது அப்படின்னா, ஒரு பங்களா வருது அப்படின்னா அந்த பங்களாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பங்களா இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளெக்ஸிலலாம் முன்னாடி ஒரு வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறத பார்க்குறோம் சரிங்களா. அந்த மாதிரி இந்த கார்டன் நான் இந்த இடத்துல பண்ண போகிறேன், இந்த கார்டன் இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஃப்ளெக்ஸில் யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி வைக்கிற அளவுக்கு வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றிய விஷயம் நிறையா தெரியணும். அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறையா வந்திருக்குது. இந்த மாதிரி பல கார்டன் அதை சார்ந்து இருக்கிற தொழில்களில் வந்து அதிக லாபம் தரக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம இப்படி பேசி தெரிந்து கொள்வதை விட அனுபவபூர்வமாக தான் தெரிந்து கொள்ள முடியும்.
சார், இப்போ இந்த ஒரு மாதிரியை தோட்டம் அமைக்கிறதுக்கு அதற்கான வரைபடம் அதெல்லாம் வந்து இப்போ வெளியில் வைக்கிறாங்க, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் உருவாகுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த தோட்டத்தோடய சேர்த்தே ஒரு வரைபடம் வைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வரைபடங்கள் வரையறதுல வந்து இந்த கணினியோட பங்கு அதிகமாக இருக்குது இல்லைங்களா?
இப்போது சமீப காலங்களில் இந்த கான்டெம்பரரி வேர்ல்டு, அதாவது நிகழ்கால உலகத்தில் கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு வேலையும் இல்லை. இன்றைக்கி நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து நான் உங்கள் என்னோடய எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறத ஒரு கம்ப்யூட்டரில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது எத்தனையோ விஷயங்கள், வீடியோ கேம்ஸ் பார்க்குறோம், அதை பார்க்குறோம், ஒரு சினிமா பார்க்கும்போது அப்படியே ஒரு எழுத்து வருது, சர் சர்னு ஒரு மியூசிக் வருது, பார்த்து அது இருந்தால் தான் நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கார்டன்லேயும் அந்த மாதிரி விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை ஒரு கம்பெனிக்கு போய் நம்ம ஒரு தோட்டம் அமைக்கிறத பற்றி பேசும்போது, நான் வந்து ஒரு பென்சில் ஸ்கெட்சிங்லேயோ ஒரு ஒரு டிசைன் நானே டிராயிங் போட்டோ எடுத்துகிட்டு போனால் அங்கே அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு முடியாத ஒரு விஷயமா போயிடும். ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பேச போகும்போது அவங்க ஒரு 15 நிமிடம் இல்லைனா ஒரு 10 நிமிடம் தான் தருவாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் காம்படிட்டிவ் பிஸ்னஸ் போய் பண்ணி அந்த கார்டன் செய்கிறதுக்கான விஷயங்களை ஒரு 5 crore ப்ராஜெக்ட், 10 crore ப்ராஜெக்ட் இல்லைனா 50 crore ப்ராஜெக்ட்ன்னு பெரிய பெரிய இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாங்க போகுது. நம்ம சாதாரண ஒரு வரைபடங்களை கொண்டு போவது நிச்சயமாக சரியாக வராது. அதற்காக தான் இந்த கணினி மூலம், அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ், இது வந்து ஒரு இன்ஜினியரிங் டூல் தான். இதில் வந்து ஆட்டோகேட் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் இதை வச்சு நம்ம அழகான டிசைன்ஸை வந்து நம்ம உருவாக்கலாம். அதுபோக டைரெக்டாகவே மரங்கள் செடிகள் எல்லாம் ஃபோட்டோகிராஃபோடு இருக்கிற லேண்ட்கேட் அப்படிங்கிற இன்னொரு வகையான மென்பொருள் இதுவும் இருக்குதுங்க. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியும் நான் இந்த மாதிரி ஒரு உருவத்தை, ஒரு மரத்தினால ஒரு உருவத்தை இடத்துக்கு ஏற்றாப்புல சில அமைப்புகளை அழகாக நான் வந்து கொண்டு போகலாம். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சவுதி அரேபியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு நான் போகிறேன், பிஸ்னஸ் போகிறேன், இந்த மாதிரி கார்டனிங் பிஸ்னஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அவங்களுக்கு முக்கியமான அளவுகோலாக இந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் அவங்க படிச்சிருந்தால் தான் அவங்கள வந்து அந்த அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணுது. ஒரு விஷயத்தை ஒன்று படிச்சிருக்கணும், இல்லைனா அந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிராயிங்கை வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அதோடய விஷயங்களை எடுத்து அதுக்கு ஏற்றாப்புல இவங்க செடிகளை சரிவர அந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். ரெண்டுக்குமே வந்து இந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் தேவைப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோகேட் இல்லைனா மாயா அப்படிங்கிறது ஒரு 3D Max டிசைன் மாதிரி நம்ம கொடுக்கலாம். எப்படி ஒரு சினிமா ஆரம்பிக்கும் போது இந்த எழுத்துக்கள்லாம் வருதோ அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை பற்றி நீங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் டிசைன் பண்ண தோட்டத்தை பற்றி சொல்லும் போது, சார் நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துலேருந்து இதுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி செடிகள்லாம் வருது, அங்கேருந்து இடத்த பக்கம் திரும்புகிறப்போ இந்த மாதிரி செடிகள்லாம் வருதுன்னு நம்ம வந்து சொல்கிறத அழகாக ஒரு 3D மூவி மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு படத்தில் எப்படி வருதோ அதே மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அழகான ஒரு படமாக ஆக்கப்பட்டு அவர்களை ஒரு டோட்டலாக இம்ப்ரெஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த டிசைன்ஸை கொண்டு போகும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் வந்து இதை விட ஒரு பெரிய பிஸ்னஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு கிளைண்ட்டோ ரெண்டு கிளைண்ட்டோ அந்த மாதிரி பிஸ்னஸ் இருந்தாலே போதும், நிறைய ஆசைப்பட்டு நிறைய இடங்களுக்கு பண்ண முடியாது. அனுபவத்தின் மூலமாக தான் இதை வந்து ஃப்யூச்சரில் போக போக பல பேரை நீங்கள் வந்து வேலைக்கு வச்சு அதுக்கு ஏற்றாப்புல பிளான் பண்ணிக்கலாம். இந்த டிசைனிங்க்கு முக்கியமாக வந்து நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு 2.5 மாத காலங்கள் இல்லை 3 மாத காலங்கள் வெளியே உள்ள கம்ப்யூட்டர் சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஆட்டோகேட் டிசைன் சொல்லித்தராங்க. ஸோ அதனுடைய தகுதி அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல இப்போ சின்ன சின்ன வீடுகளுக்கெல்லாம் டிசைன் வேணும். இப்போது நீங்கள் ஒரு வீட்டு தோட்டத்துக்காக நீங்கள் இதை படிச்சுருக்கீங்க, ஆட்டோகேட் படிச்சிட்டிங்க, ஒரு வீட்டு தோட்டத்துக்கு ஒரு நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் ஒரு 10 செடிகளை வச்சு அழகாக அமைக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் டிசைனோடு நீங்கள் போனீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவன் ஏதோ கம்ப்யூட்டர் படத்தெல்லாம் காமிச்சு நம்மளை ஏமாத்துறான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துடும். அதனால் எந்தெந்த இடங்களுக்கு கம்ப்யூட்டர் டிசைன் யூஸ் பண்ணுமோ அந்தந்த இடங்களுக்கு தான் அதை யூஸ் பண்ண வேண்டும். மற்றபடி ஒவ்வொருத்தர் கிளைண்ட்டுக்கு ஏற்றாப்புல சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய வரைபடங்களை அவங்களுக்கு கொடுத்து நம்மளோட பிஸ்னஸை வாங்கிக்கலாம்.
சார். அப்புறம் இப்போ வந்து அந்த தோட்டங்கள், நல்ல பெரிய இடங்களில் அமைக்கிற தோட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சின்ன வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப சிறிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த தோட்டத்தில் வந்து நம்ம என்னென்ன தாவரங்களை வந்து நம்ம அங்கே பயிர் செய்ய போகிறோம், அங்கே அழகு தோட்டம் அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல வந்து சூஸ் பண்ணிடுறோம். இப்போ அந்த அந்த தாவரங்கள் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குங்க, எங்கே கிடைக்கும், அதை பற்றிய விவரங்கள் சொல்லுங்கள்.
இது வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான விஷயம். நிறைய பேர் குழப்பிக்கிட்டே நர்சரிக்கு போவாங்க, ஆனால் எதுவும் வாங்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு செடியை பார்ப்பாங்க, அவங்க மனசில் ஒரு செடி இருக்கும், அங்கே வேறு செடி இருக்கும், அதனால் அந்த செடியை வாங்காமல் இது நான் நினச்ச செடி இல்லைன்னு வந்துடுவாங்க. அப்போது ஒவ்வொருத்தர் மனசுலையும் இருக்கிற செடிகளை எல்லா நர்சரிலையும் வைக்க முடியுமா, நர்சரியில் போய் வாங்குறதுக்கான வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் ஒரு சங்கடமான ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு நர்சரியும் அவங்களே உற்பத்தி பண்ணி அந்த செடிகளை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான நேரங்கள் ஆகும். ஒரு செடியை உற்பத்தி பண்ணி ஒரு அடி ஹைட்டுக்கு வந்து அதை வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாத காலங்கள் ஆகும். அந்த 3 மாத காலங்களில் அவங்களே செடியை உற்பத்தி பண்ணி வளர்த்து கொண்டு வந்து அதை விற்கணும்னா அது அதுக்கு ஏற்ற ஆட்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் இப்போ இருக்கிற நர்சரி எல்லாம், மாடர்ன் நர்சரி எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆந்திரா, பெங்களூர் போன்ற இடங்களில் இருந்து, இல்லைனா புனே போன்ற இடங்களில் இருந்து அங்கே உற்பத்தி செய்யப்பட்ட செடிகளை வந்து வாங்கி அதில் ஒரு லாபத்தை வைத்து அவங்க விற்கிறாங்க. அதனால் நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட எல்லா கடைகளுக்கும் போனீங்கன்னா விற்கப்பட வேண்டிய பிக்கப்படுகிற செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மூவ் ஆகிற செடிகள் தான் விற்கப்படும். அப்படி பார்க்குறப்போ நர்சரி வந்து நிறைய ப்ரைவேட் நர்சரிஸ் நிறைய விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. அது போக அது தவிர அவங்க வந்து அந்த செடிகளுக்கூட அழகான பொம்மைகள், ஃபவுண்டன்ஸ், சேர் இந்த மாதிரி விஷயங்களும், லைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்து பண்ணுறாங்க. பெரிய நர்சரின்னு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஆந்திராவில் ராஜமுந்திரி அப்படிங்கிற ஒரு வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க, அங்கே இருக்கிற கடையம் அப்படிங்கிற ஒரு கிராமம். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கிராமத்தில் வந்து உள்ளே போனோம்னா ஒரு கோயில் இருக்கும், ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அப்புறம் அங்கே ஊர் மக்களோட குடிசைகள், ஒவ்வொரு மக்கள் வசிக்கிற இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கிராமத்தை வந்து நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இந்த கடியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனால் ஒரு கிராமமே ஒரு நர்சரியாக இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எங்கே அப்படி திரும்பினா செடி, இப்படி திரும்பினா செடி, அழகாக கவரில், பாக்கெட்டில், சின்ன சின்ன கேரி பாலிபேக்ஸில் எல்லாத்தையுமே போட்டு, நீங்கள் எனக்கு ஒரு 1 அடி ஹைட்டில் இந்த செடி வேணுமா, 1 அடி ஹைட்டில் இருக்கும், அதே செடி 2 அடி ஹைட்டில், அதே செடி 20 அடி ஹைட்டில், எல்லா உயரங்கள்லையும் எல்லா அடர்த்திகள்லையும் செடி வச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம். நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் கூட ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம், கடையமில் உள்ள ஆந்திராவில் கடையம் அப்படிங்கிற ஒரு KADAIYAM கடையம் அந்த ஒரு வில்லேஜில் இருக்கிற 100,000-க்கான இந்த மாதிரி நர்சரிஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தாவரங்களும் இருக்குது. அதே மாதிரி பெங்களூர்லேயும் நிறைய குறிப்பிட்ட இடங்களில், லால்பாக் பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் நிறைய நர்சரிஸ் இருக்குது. இப்போது ஆந்திராவிலேருந்து வர்ற செடிகளை இப்போ நான் ஒரு பெரிய இடத்துக்கு பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு லாரி லோடு வந்து செடி வேணும், இல்லைனா 1,00,000 ரூபாய்க்கு நான் செடிகள் மட்டும் வாங்க போகிறேன் அப்படின்னா, நம்ம போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்டர்நெட் மூலமாகவே எனக்கு இந்த செடி இந்த ஹைட்டில் வேணும், இதில் இத்தனை நம்பர் வேணும், இதோட ரேட் எல்லாமே விசாரிக்கிற அளவுக்கு இன்றைய தொழில்நுட்பம் பெரிய லெவலில் வளர்ந்துருச்சுங்க. அதனால் ஒரு பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணணும், இல்லை நர்சரிக்கே எனக்கு செடி வேணும் அப்படின்னா, நான் வந்து டைரெக்டாக அந்த சம்மந்தப்பட்ட நர்சரியில் நான் வந்து காசோலையை வந்து ஆன்லைன் காசோலையை வந்து நீட்டாக அமௌண்ட் அனுப்பி எனக்கு தேவையான செடிகளை ஒரு 2-3 நாளில் என்னோடய டோர்க்கே வந்து அவங்க வந்து இறக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜை விட. இது போக இந்த மாதிரி இடங்கள்லேருந்து கொண்டு வர செடிகளை வந்து ஒவ்வொரு நகரங்கள்லேயும் உள்ள அவுட்புட் சேல்ஸ் சென்டரில் அவங்க வச்சு அதுக்கு ஒரு மார்ஜின், ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. அதனால் எல்லாமே எந்த வகையான செடிகளாக இருந்தாலும் சரி, ஆர்டர் பேஸில் கூட இப்போது நம்மளுக்கு இந்த செடி இது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நர்சரியில் போய் எனக்கு இந்த செடி வேணும்னா 1-2 வாரமோ இல்லை 1 மாதம் டைம் கேட்டு உங்களுக்கு அதே செடியை கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு இன்றைய தொழில்நுட்பங்கள் பெரிய லெவலில் இருக்குது. அதே மாதிரி எந்த உயரத்தில் வேணும், எத்தனை ஹைட்டில் வேணும், எல்லா விஷயமான விஷயங்களும் வந்து இப்போ அந்த நர்சரியிலேருந்து நம்ம வாங்கிக்கலாங்க.
ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது சார். நம்ம வந்து அந்த ஆன்லைன் மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்னு இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு வேண்டிய செடிகளை கூட நர்சரிகளுக்காக இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த தோட்டங்கள், அழகு தோட்டங்கள் அமைக்கிறதுக்கான பயிற்சி கூட கிடைச்சா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
இப்போது இத்தனை விஷயங்களை பேசுனா அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் பேச முடியாது. நாளைக்கு நான் போய் ஒரு செடி வாங்க போகிறேன்னா அந்த செடியோட பற்றிய விஷயங்கள் எனக்கு வேணும். இந்த இதில் நான் தொழில் முனைய போகிறேன், இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கே நான் ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். முதல்ல வந்து நாங்கள் பேச ஆரம்பித்தப்போ நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க, இது சின்னதாக ஏதோ ரோட்டில் செடி வைக்கிறாங்க, இல்லைனா வந்து வீட்டில் ஒரு நாலு செடி வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்க, லேண்ட்ஸ்கேப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெரிய லெவலில் இந்த விஷயங்கள் வந்து வளர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு லில்லி, ஒரு அல்லி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்கன்னு நினச்சி பாருங்கள். ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா ஒரு குளத்தில் வந்து அங்கேருந்து எடுத்துடலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஒரு நர்சரியில் போய் வாங்கினா மினிமம் 300 ரூபா, சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் அதோடய குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல பெரிய விஷயங்கள் வந்து பெரிய அளவில் வந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. அப்போது நம்ம எதுவுமே தெரியாமல் அதை போய் வாங்குறதுக்கோ இல்லை எதுவுமே தெரியாமல் ஒரு தோட்டம் அமைப்பதற்கோ அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம ஆசைப்பட்டு இருந்தால் கூட அதை வந்து சரியான வகையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினா அது வந்து ரொம்ப நல்லபடியாக அமையும். அதற்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பெரிதும் ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் வந்து இந்த அழகு தோட்டக்கலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கில் எப்படியெல்லாம் அமைக்கலாம், இதனுடைய அவசியம் என்ன, அதற்கான தாவரங்கள் என்னென்ன, அது எங்கே கிடைக்கும், அதற்கான பயிற்சிகள் எங்கே கிடைக்கும், இப்படி நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த விவரங்கள்லாம் நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் சொன்ன இந்த உபயோகமான தகவல்களுக்காக நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
நன்றிங்க.